2011 தென்றலீதல் சிறப்பு பார்வை பகுதியில் ஸ்ரீ சத்யசாயி பாபா அவர்களை பற்றி ஆசிரியர் மதுர பாரதி அவர்கள் எழுதியுள்ளார். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். உள்ளது ஒரே மதம், அது அன்பெனும் மதம். உள்ளது ஒரே மொழி, அது இதயத்தின் மொழி. உள்ளது ஒரே ஜாதி, அது மனித ஜாதி. உள்ளது ஒரே கடவுள், அவர் எங்கும் நிறைந்தவர் ஸ்ரீ சத்யசாயி பாபா. இப்படி ஒருவரே இவ்வுலகம் கண்டதிலே இன்று வியக்கும்படி வாழ்ந்தார் பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபா. குடிதண்ணீருக்கும் பள்ளிக்கூடத்துக்கும் பல கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்ல வேண்டியிருந்த ஒரு சராசரி இந்திய குக்கிராமத்தில் பிறந்தார். 85 ஆண்டுகளுக்கு பின் அவர் பூத உடல் மறையும் போது அதே புட்டபர்த்தியில் பன்னாட்டு தரத்தில் பள்ளிகள், கல்லூரிகள், மருத்துவ நிலையங்கள், தென்னகமெங்கும் பல லட்சக்கணக்கான மக்களுக்கு தாகம் தீர்த்த குடிதண்ணீர் திட்டங்கள், உலகெங்கிலும் ஆயிரக்கணக்கான சாயி மையங்கள், அவை நடத்தும் அறப்பணிகள், பள்ளிகள், மருத்துவ சேவைகள், ஆன்மீக நிகழ்ச்சிகள், வெள்ளம், புயல், பூகம் என்று ஏற்பட்டால் அங்கே சாயி தொண்டர்களை முதலில் காணலாம். ஆனாலும் மீடியாவுக்கும் சொத்து கணக்கு சொல்வதுதான் பெரிதாக இருந்தது. என் மாணவர்கள்தான் எனது மிகப்பெரிய சொத்து என்று பாபா எப்போதும் கூறி வந்தார். ஏனென்றால் சாயி கல்வி நிறுவனங்களின் மாணவர்கள் மிகச் சிறப்பான கல்வியோடு ஒழுக்கம், உண்மை, கருணை, சேவை போன்ற மனித பண்புகளையும் சேர்த்து பெற்றார்கள். மீடியாவுக்கு அவர் செய்த அற்புதங்களை பற்றி பேசுவது முக்கியமாக இருந்தது. நான் செய்யும் அற்புதங்களின் இயல்பின் மிகச் சிறிய அம்சம் என்றும், மனிதனில் உயர் மாற்றத்தை கொண்டு வருவதே நான் செய்யும் மிகப்பெரிய அற்புதம் என்றும் விளக்கினார். அற்புதங்கள் அவரது இயல்பாக இருந்தது. அற்புதங்களால் ஈர்க்கப்பட்ட மனிதர்களே அவர் தன்னலமற்ற சேவை மற்றும் தியாக மனப்பான்மை கொண்ட அற்புதர்களாக மாற்றினார். முன்னாள் இந்திய தலைமை தேர்தல் கமிஷனர் டி என் சேஷன் ஒரு கட்டுரையில் கூறுகிறார், ஒருமுறை நான் ஊரில் இல்லாத சமயம் வேலையில் எனக்கு எதிரான சில முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்ட போது மிகுந்த மன வருத்தம் ஏற்பட்டது. அப்போது மன நிம்மதிக்காக திருப்பதி தரிசனத்துக்கு போய்விட்டு தம்பதியாக கோவிலை விட்டு வெளியில் வரும்போது கிட்டத்தட்ட 1000 பேர் என் காலில் விழுந்து வணங்கினர். செய்வதறியாவது திகைத்து போய்விட்டேன். மறுநாள் புட்டபர்த்தியில் தனிமையில் தனது கஷ்டங்களை பாபாவிடம் கொட்டிவிடுகிறார் சேஷன். அப்போது பாபா விபூதி வரவழைத்து அவரது மார்பில் தடவி விட்ட பின் கூறினாராம், அவர்களெல்லாம் சீப் கமிஷனர்கள், நீதான் சீஃப் கமிஷனர். நான் அல்லவா உனக்கு இந்த பதவியை தந்திருக்கிறேன். நான் இருக்கும்போது உன்னை ஒருவராலும் ஒன்றும் செய்ய முடியாது. நேற்று திருப்பதியில என்னாச்சு பாத்தியா? மக்களுக்கு உன்மேல் இருக்கிற மரியாதையை என்று வெளியிலுக்கு இரும்பு மனிதனாக திறந்த சேஷனுக்கு தார்மீக தைரியத்தை கொடுத்தவர் சாயிபாபா. இதை சொல்லும் அதே நேரத்தில் அறமுழுவாத ஒருவனை சராசரி இந்தியன் எவ்வளவு மதிக்கிறான் என்கிற உண்மையையும் திருப்பதி சம்பவம் காண்பிப்பதை சுட்டிக்காட்டத்தான் வேண்டும். மிக உயர்ந்த பதவிகள் இருப்பவர்களுக்கும் பணக்காரர்களுக்கும் தானா பாபா அருள் புரிந்தாரா? அவரை நன்கு அறியாதவர்கள் அப்படித்தான் நினைத்தனர். இங்கே நான் மலேசியா சேகரின் பெயர் மாற்றப்பட்டுள்ளது. அனுபவத்தை சொல்லியாக வேண்டும், ஏனென்றால் இதில் எனக்கும் ஒரு சிறிய பங்கு உண்டு. சேகர் ஏதோ ஒரு குற்றத்துக்கு தண்டனையாக சென்னை புழல் ஜெயிலில் சிறைவாசம் அனுபவித்துக் கொண்டிருந்தார். மாதம் 2 முறை அங்கே சென்று சாயி இளைஞர்கள் சத்சங்கம் நடத்தி வருகிறார்கள். அவர்களோடு நானும் செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தேன். குடும்பம், சமூகம், வேலை என்று எல்லாவற்றையும் விட்டு நீங்கி சிறையில் மிகுந்த மன அழுத்தத்துக்கு உள்ளாகி துன்புறும் அவர்களுடன் 1-2 மணி நேரம் செலவிடுவது எங்களுக்கு மிகுந்த மனநிறைவை தந்தது. நீங்கள் எங்களோடு செலவிடும் 2 மணி நேரம் எங்களுக்கு மிக மகிழ்ச்சியான பொழுது என்று அவர்களும் கூறுவார்கள். அவர்களை குற்றவாளிகளாக பார்க்காமல் சாயி சகோதரர்கள் என்று அழைத்து பஜனை பாடுவது, உயர்ந்தோரின் கதைகளை கூறுவது, குரல், கீதை இவை கூறும் வாழ்நெறிகளை பேசுவது என்று எங்களுக்கும் அது மிக மகிழ்ச்சியான பொழுதாகத்தான் இருந்தது. இவ்வாறு 1 ஆண்டு கழிந்திருக்கும். 2010 மே மாதம் 10 நாள் சேவைக்காக நான் புட்டபர்த்திக்கு சென்றிருந்தேன். ஒரு வியாழக்கிழமை காலை பாபாவின் ஆசிரமமான பிரசாந்தி நிலையத்தின் உள்ளே நுழைந்ததும் ஒரு பெரிய பிள்ளையார் இருக்கிறார். அவர் அருகே நடந்து சென்று கொண்டிருந்தேன். அப்போது கட்டம் போட்ட சட்டையும் ஜீன்ஸ் பேண்ட்டும் அணிந்த ஒருவர் என்னை அணுகி, சாய்ராம், என்னை தெரிகிறதா என்றார். நான் விழித்தேன். நான் தான் சாய்ராம் சேகர் என்றார். நினைவுக்கு வந்துவிட்டது. அதற்கு 1 மாதம் முன்னால் அவரை பார்த்தபோது அவர் சிறையில் இருந்தார். ஓ சேகர் சாய்ராம், நீங்கள் எங்கே இப்படி? நான் வார்த்தை வராமல் திணறேன். சாமி என்னை விடுதலை செய்து விட்டார் என்றார் சேகர். அவர் கண்கள் நிறைய கண்ணீர். எதுவும் பேசத் தோன்றாமல் முதலில் அவரை கட்டி அணைத்துக் கொண்டேன். அவர் தன் கதையை கூறினார். நீங்கள் எல்லாம் புழலுக்கு வந்து சாயி சத்சங்கம் நடத்த தொடங்கிய போது எனக்கு நம்பிக்கை இருக்கவில்லை. 2 மணி நேரம் பாட்டும் கதையுமாக நன்றாக பொழுது போகிறதே என்பதற்காக அங்கே வந்தேன். அங்கே வந்து சாமியின் படத்தை பார்த்த உடனே எனக்கு அவர் மீது மிகுந்த அன்பு தோன்றிவிட்டது. மிக நெருக்கமானவராக உணர்ந்தேன். உண்மைதான், ஜெயில் வளாகத்துக்குள்ளே பூக்கும் மலர்களை பறித்து கொண்டு வந்து மாலை கட்டி போடுவார் சேகர். அது மட்டுமல்ல, நாங்கள் போகாத ஞாயிறுகளில் அவர் பாபாவின் படத்துக்கு முன்னால் உட்கார்ந்து ஜபித்து விட்டு கற்பூரம் காட்டுவார். சில மாதங்களிலேயே அவரிடம் பாபா தான் செய்வதாக கூறும் உயர் மாற்றத்தின் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அடையாளங்களை காண முடிந்தது. ஒரு நாளில் ராத்திரி 2 மணி இருக்கும், "சேகர், நீ இங்கே இருந்தது போதும், வெளியே போக வேண்டியதுதான்" என்று கூறிய அந்த குரல் சாமியினுடையது என்று எனக்கு தெரிந்தது. நான் உடனே எழுந்து சுற்றுமுற்றும் பார்த்தேன், யாரையும் காணவில்லை. எனக்கு சாமிக்குரிய சொல்லில் முழுமையான நம்பிக்கை உண்டு. நிச்சயம் நான் விடுதலையாகி விடுவேன் என்று புரிந்தது. உடனேயே நான் மனதுக்குள், "சாமி, எனக்கு விடுதலையானவுடன் முதலில் புட்டபர்த்திக்கு வந்து உன்முன் வண்டியிடுகிறேன்" என்று கூறிக்கொண்டேன். இது நடந்த போது சேகரின் 10 ஆண்டு தண்டனையில் 5 ஆண்டுகளே நிறைவடைந்தன. இவர் கூறியதை யாருமே ஏற்கவில்லை, இவரது வக்கீல் உட்பட. விரைவிலேயே இவரது வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தின் பரிசீலனைக்கு வந்தது. அதில் சேகர் அதுவரை அனுபவித்த சிறைவாசம் போதும் என்று கூறி விடுவிக்கப்பட்டார். சேகருடன் அதே வழக்கில் தண்டனை பெற்ற மற்ற இருவர் விடுதலை பெறவில்லை என்பதை இங்கே குறிப்பிட வேண்டும். இப்படி புழல் சிறைவாசிகளிடம் மட்டுமே நான் கண்ட மனமாற்றமும் அத்தையருடன் பாபா விளையாடிய அற்புதங்களும் பல பல. விபூதி அல்லது சங்கிலி மோதிரம் உண்டாக்கி தருவது மிகச்சிறிய அற்புதமே, அவை என்னுடைய விசிட்டிங் கார்டுகள், அவற்றுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதில்லை என்கிறார் பாபா. அவரது பெயரில் அனந்தபூரிலும் பெங்களூரிலும் புட்டபர்த்தியிலும் நடக்கும் வெவ்வேறு கல்வி நிலையங்களில் பட்ட மேற்படிப்பு வரை இலவசமாகவே வழங்கப்படுவது அற்புதம். சென்னையின் ஒரு நல்ல பள்ளியில் குழந்தையை UKG சேர்க்க வேண்டுமானால் 1 அல்லது 2 லட்சம் வரை ஆகலாம். அப்படி இருக்கும்போது உங்கள் பள்ளியில் உயர் வகுப்பு வரையில் நீங்கள் எப்படி இலவசமாக கல்வி தருகிறீர்கள் என்று நான் திரு குமாரசாமியிடம் கேட்டேன். குமாரசாமி சென்னை கோம்பேட்டையில் உள்ள ஸ்ரீ சத்யசாயி விழுக்கல்வி நிறுவனத்தின் ஸ்ரீ சத்யசாயி இன்ஸ்டிடியூட் ஆஃப் எடுக்கே கரஸ்பாண்டன்ட். "பகவான் பாபா புட்டபர்த்தியில் உள்ள கல்விக்கூடங்களில் இலவசமாக தருகிறாரே, நாமும் அப்படி செய்ய வேண்டும் என்று நினைத்தேன். சாயி அன்பர்கள் அதற்கு பெரிதும் உதவினார்கள். இது சாத்தியமாயிற்று" என்று கூறினார் குமாரசாமி. இந்த கல்வி நிலையம் தமிழ்நாடு மாநில சத்யசாயி அறக்கட்டளையின் கீழ் நிர்வகிக்கப்படுவதாகும். இங்கே தனது மகனை படிக்க வைத்த திருமதி தெய்வானை வேலு, "என் மகன் ஒரு நாள் என்னிடம், சுவாமி சொல்லியிருக்காருமா பொய் பேசக்கூடாதுன்னு, இனிமேல் நான் பொய் சொல்ல மாட்டேன்" என்று சொன்னான். அதுபோலவே அவன் பொய் பேசுவதை விட்டு விட்டான் என்று மிகுந்த மகிழ்ச்சியோடு கூறினார். "நான் கடவுள் என்று அவர் சொல்லிக் கொள்வதை அவரது அன்பர் அல்லாதவர்கள் விமர்சிப்பதுண்டு. அவர்கள் பாபா கூறுவதை முழுமையாக கேட்டதில்லை. நான் கடவுள் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நீங்களும் கடவுள்தான். அதை நீங்கள் உணரவில்லை. உங்களது அறியாமை திரையை அகற்றி நீங்களும் நானும் ஒன்று என்பதை உணர்த்தவே நான் வந்திருக்கிறேன்" என்று அவர் பலமுறை கூறியதுண்டு. ஸ்ரீ ரமண மகரிஷி, ஷீரடி சாய்பாபா, அரவிந்தர் போன்ற பல பகவான்களுடன் ஞானிகளுடனும் பழகிய கவியோகி சுத்தானந்த பாரதியார் பாபாவிடம் ஈர்க்கப்பட்டார். அவர் சென்னையில் ஒரு பொதுக்கூட்ட மேடையில் பாபாவின் பேச்சை தமிழில் மொழிபெயர்த்தார். கவியோகியார் பேசும்போது, "நான் சுவாமியின் அவதார மகிமையை உலகெங்கும் பறந்து சென்று ஒரு கிளியைப் போல பரப்ப விரும்புகிறேன்" என்று கூறியிருக்கிறார். அதற்கு பாபா, "கிளி நிறைய பறந்தாகிவிட்டது, கூட்டில் உட்கார்ந்து தவம் செய்ய வேண்டும்" என்று ஒரு யோகியின் கடமையை நினைவூட்டியிருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை என்னிடம் நினைவு கூர்ந்தவர் இதை நேரில் பார்த்த 85 வயதான சென்னை பக்தர் திரு MG சுப்பிரமணியம். இவர் என்னுடைய தந்தையார் என்பது உபரி தகவல். பாபாவின் சிறு வயதில் புட்டபர்த்திக்கு வந்த ஒரு திகம்பர சாமியாரிடம் உடை அணியாதவர் இவ்வாறு நறுக்கென்று பேசியதுண்டு. அவரை 4 பேர் ஒரு பல்லக்கில் வைத்து தூக்கி கொண்டு வந்தார்கள். சத்யநாராயணா பாபாவின் இளமைக்கால பெயர். அப்போது கிராமத்தில் தெய்வீக சிறுவனாக பிரபலம். எனவே சாமியார் சத்யாவை பார்க்க வந்தார். இளம் சத்யா தைரியமாக கூறினான், "நீங்கள் ஆடை அணிவதில்லை என்றால் ஏன் ஊருக்குள் வந்து மக்களுக்கு சிரமம் தருகிறீர்கள்? உங்களை 4 பேர் சுமக்கவும் வைக்கிறீர்கள். எல்லாவற்றையும் துறந்தவர் என்றால் காட்டுக்குள் போய் தவம் செய்யுங்கள்" என்று கூறியிருக்கிறான். சிறுவன் காட்டுக்குள் போனால் எனக்கு யார் உணவு தருவார்கள் என்று அவர் கேட்க, "அதற்கு கவலைப்படாதீர்கள், உங்களுக்கான உணவு உங்களை தேடி வரும்" என்று அப்போதே உறுதியளித்தவர் சாய்பாபா. ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் எழுத்தாளர் ஸ்ரீ வேணுகோபாலனை சந்தித்தேன். அவர் கூறினார், "என்னை ஆசிரியர் சாவி தினமணி கதையில் சாய்பாபாவை பற்றி ஒரு தொடர் எழுத சொன்னார். எனக்கு அப்போது பாபாவின் மீது நம்பிக்கை இருக்கவில்லை. ஒரு எழுத்தாளன் என்ற முறையில் நான் அதற்காக புத்தகங்களை படிக்கத் தொடங்கினேன். சுமார் 300 புத்தகங்கள் உலகெங்கிலும் இருந்து பக்தர்கள் எழுதியவை படித்திருப்பேன். இவ்வளவு பேர் இவ்வளவு அனுபவங்களை எழுதியிருக்கிறார்களே என்று அசந்து போய்விட்டேன். பிறகுதான் நம்பிக்கை வந்தது. அந்த தொடரை எழுதினேன்" என்றார். காஞ்சி மகா பெரியவரின் அருள் உரைகளை 7 பகுதிகளாக தெய்வத்தின் குரல் என்றும், ராமகிருஷ்ணர் விவேகானந்தர் வரலாற்றை அறிவுக்கனலே அருட்புனலே என்று வெகு அற்புதமாக எழுதியுள்ள ரா கணபதி அவர்களும் பாபாவின் அருளால் ஈர்க்கப்பட்டார். சுவாமி என்று அவரை பற்றி எழுதியுள்ளார், "இனம், மொழி, மதம், நாடு என்னும் பேதமில்லாமல் உலகெங்கிலும் இருந்து பக்தர்கள் புட்டபர்த்திக்கு வருகிறார்கள். தமது அனுபவங்களை கணக்கற்ற நூல்களில் பதிவு செய்துள்ளார்கள். தன்னை வணங்கச் சொல்லி பாபா வற்புறுத்தியதில்லை. நான் ஒரு புதிய மதத்தை தோற்றுவிக்க வரவில்லை. எல்லோரும் அவரவர் மதத்தில் கொண்ட நம்பிக்கையை ஆழப்படுத்துவதே எனது பணி என்று ஒருமுறை பாபா கூறினார். டான் மெரியோ மசோலினி என்ற இத்தாலிய பாதையார் தனது அ கேத்தலிக் பிரீஸ்ட் மீட் சாய் பாபா என்ற நூலில் எழுதியுள்ளதை இங்கே ஒப்பு நோக்கலாம். 12 ஆண்டுகளாக ஒருவர் சாய்பாபாவின் போதனைகளை என்னைப் போல படித்து வந்தால் பாபாவின் லட்சியம் ஒரு புதிய மதத்தை தோற்றுவிப்பதல்ல, மனித தன்மையை மேலே உயர்த்துவதுதான் என்பதை தொடர்ந்து காண முடியும். சத்தியம், தர்மம், சாந்தி, பிரேமை, அஹிம்சை ஆகியவற்றால் நிரம்பிய வாழ்க்கையை ஒவ்வொருவரும் வாழ வழிகாட்டுவதன் மூலம் அவர் இதை செய்கிறார். அவரவர் மதத்தின் அடிப்படை உண்மைகளை தீவிரமாக கடைபிடிக்கும்படி தனது ஆசிரமத்துக்கு வருவோரே அவர் கூறுகிறார். அவரிடம் வருகின்ற பலர் மத நம்பிக்கை இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். நான் பார்க்கும் உண்மையான அற்புதம் என்னவென்றால் அவர்களுக்கு மீண்டும் தமது மதத்தை கடைபிடிக்க ஒரு ஆவல் ஏற்பட்டிருப்பதாக பலர் என்னிடம் கூறியதுதான். பெரும் எண்ணிக்கையில் புட்டபர்த்திக்கு பல நாடுகளிலிருந்து வந்த கிறிஸ்துமஸ் புத்தாண்டு கொண்டாடும் கிறிஸ்தவர்களை பார்க்கலாம். பௌத்தர்கள் புத்த பூர்ணிமையை இங்கே கொண்டாடினார்கள். அவர் தரிசனம் தரும் குல்வந்த அரங்கிலும் கல்வி நிறுவனங்களிலும் இஸ்லாமியர்களை காண முடியும். சாய் பஜனையில் கண்டிப்பாக ஒரு பாடலாவது எல்லா மதங்களையும் போற்றுவதாக இருக்கும். கோவிந்த போலோ என்று தொடங்கும் பாடலில் அல்லா, சாயி, இயேசு, நானக், ஜராஷ்டிரர், மகாவீரர், புத்தர் என்று எந்த பெயரை வேண்டுமானாலும் சொல்லுங்கள். இவையெல்லாம் வாழ்வுக்கு ஆதாரமாக நிற்பவை, பரமானந்தத்துக்கான வாயிலின் திருவுகோள்கள் என்று வருகிறது. ஆயிரம் ஆயிரம் மொழிகளில், ஆயிரம் ஆயிரம் பெயர்களில் இறைவனின் மகிமை எங்கெங்கும் கொண்டாடப்படும் என்று அறிவித்தவர் பாபா. வேற்றுமையில் ஒற்றுமை காண்பது அவரது பெருநோக்கு. அவருடைய பிரசாந்தி குழியில் எல்லா மதங்களின் சின்னங்களும் பொறிக்கப்பட்டிருந்தன. பாபா தோற்றுவித்த அறக்கட்டளைகளில் ஓய்வு பெற்ற நீதிபதி ஜஸ்டிஸ் பி என் பகவதி, தொழிலதிபர் வேணு சீனிவாசன், ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி சக்கரவர்த்தி போன்றவர்கள் அருங்காவலர்களாக இருக்கிறார்கள். பாபாவின் வழிகாட்டுதலின் கீழ் சற்றும் பிசகாத நேர்மையோடு பணியாற்றி பழகியவர்கள் என்பதோடு தனிப்பட்ட முறையிலும் தமக்கான மரியாதை கொண்டவர்கள். பாபா தனக்கென்று எதையும் வைத்துக் கொண்டவரில்லை. மதுரையைச் சேர்ந்த சுப்பிரமணியம் செட்டியார் மிகுந்த பக்தியோடு பாபாவுக்கென்று தங்கத்தேர் ஒன்றை செய்து கொண்டு வந்த போது பாபா கூறினார், இங்கும் சரி வேறெங்கும் சரி பகவானுக்கு நீங்கள் தர வேண்டியது தூய அன்பு ஒன்றே, தங்க ரதம் அல்ல. யாராவது இந்த ரதத்தை வாங்கிக் கொண்டால் அந்த பணத்தை கொண்டு நான் இன்னும் அதிக கிராமங்களுக்கு குடிநீர் வசதி செய்வதில் மகிழ்ச்சி அடைவேன் என்று கூறினார். அதை விலைக்கு வாங்கிக் கொண்டவர் ஜப்பானிய பக்தர்கள். அந்த பணம் குடிநீர் திட்டத்துக்கே போனது. ஆனால் சாயி அறக்கட்டளைக்கு தரப்படும் பணம் புல்லுக்கும் வாங்கே புசியுமாம் என்றில்லாமல் மிக திறம்பட அதற்கான நோக்கத்துக்கே முழுதும் செலவழிக்கப்படும் என்கிற நிச்சயம் இருந்ததால் நன்கொடை கேட்டு விண்ணப்பம் இல்லாமல் விளம்பரம் இல்லாமல் சாயி அன்பர்கள் தம்மால் இயன்றதை அனுப்பி வைத்தார்கள். சாயி மையங்களிலும் உறுப்பினர் கட்டணம் கிடையாது. பொதுச்சபையில் நிதி கேட்கக்கூடாது என்பது சட்டம். என்ன பணி செய்ய போகிறோம் என்று அறிவிக்கலாம். விருப்பப்பட்டு எதை தருகிறார்களோ அதற்குள் இயன்றதை செய்ய வேண்டும் என்பது நியதி. மாநிலங்கள் பலவற்றில் குடிநீர் திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டதும் அவை அந்தந்த மாநில அரசுகளிடமே ஒப்படைக்கப்பட்டன. பத்திரிகைகள், டிவி என்று எதன் மூலமும் தனது சமூக சேவைகளையோ ஆன்மீக பணிகளையோ சாய்பாபா விளம்பரப்படுத்திக் கொண்டதில்லை. பரபரப்பூட்டும் செய்திகளையே அவை நாடின என்பது அவரது கருத்தாக இருந்தது. பொதுவாக அவரும் அவரது உலகளாவிய நிறுவனங்களின் நிர்வாகிகளும் தமது பணிகளை விளம்பரப்படுத்திக் கொள்ளாமல் தான் செய்து வந்தனர். ஏன், 85 வருடங்களாக அவர் இவ்வளவு செய்தார் என்பதை மீடியா வெளிச்சம் போட்டு காட்டியதே இல்லை. ஆனால் இவ்வளவு பெரிய அன்பர் கூட்டம் கொண்ட அவர் மார்ச் 28 அன்று மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட போது ஊடகங்களால் அதற்கு மேலும் அவரை தவிர்க்க முடியவில்லை. அன்று தொடங்கிய ஏப்ரல் 24 அவர் உடலை நீத்த வரையில் பல்வேறு ஆங்கிலம் மற்றும் பெருமொழி சேனல்கள் தினந்தோறும் பல மணி நேரம் அவரை பற்றிய செய்திகளை தொடர்ந்து வெளியிட்ட வண்ணம் இருந்தன. அவரது மகா சமாதி சடங்குகளை இந்தியாவின் எண்ணற்ற சேனல்கள் நேரடியாக ஒளிபரப்பின. உலகெங்கிலும் இருந்து புட்டபர்த்தி என்ற அந்த சிறிய ஊரின் பெருமகனை இறுதிச் சடங்கை காண லட்சக்கணக்கானவர்கள் கூடிவிட்டனர். அவர்களில் சச்சின் டெண்டுல்கர், சோனியா காந்தி, மன்மோகன் சிங் போன்றவர்களும் உள்ளடங்குவர். பாபாவை பகவான் என்று ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் ஆன்மீக நாட்டம் உள்ளவர்கள் அவர் நமக்கு தந்து சென்றுள்ள கீதா வாகினி, ஞான வாகினி, தியான வாகினி போன்ற எண்ணற்ற நூல்கள் நல்ல வழிகாட்டிகளாக அமையும். புராணங்களில் ஆர்வம் உள்ளவர்கள் ராம கதாரச வாகினி, பாகவத வாகினி போன்றவற்றை படித்துச் சுவைக்கலாம். இவற்றை www.ssbpt.org என்ற தளத்தில் பெற முடியும். அது தவிர அவரது வாழ்க்கை, உபதேசம், சேவைகள் போன்ற பலவற்றை www.radiosai.org என்ற தளத்திலும் காண முடியும். ஆன்மீகத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் அவரை அவதாரம் என்று ஏற்றுக்கொள்ளாதவர்களும் கூட அவரது சமுதாய பணியை பெரிதாக மதிக்கிறார்கள் என்பது அண்மையில் தெரிய வந்தது. தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் என்றும், பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கர்மமே கட்டளைக்கல் என்றும் சான்றோர் வகுத்து வைத்தபடி பார்த்தால், அவர் விட்டு சென்றவை கோடிக்கணக்கான மக்களின் துயர் தீர்க்கும் நிறுவனங்களும், அவற்றுக்கு தன்னலமில்லாமல் உழைக்க சித்தமாக உள்ள தொண்டர்படையும்தான். தன்னை பற்றிய விமர்சனங்களை பற்றி சாய்பாபா கருத்து கூறியதோ அல்லது விமர்சனத்தவர்களை பற்றி பழித்து கூறியதோ கிடையாது. என்னை வெறுப்பவர்களையும் நான் நேசிக்கிறேன், விலக்கி வைப்பதில்லை, அவர்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் என்றுதான் கூறி வந்திருக்கிறார். பாபாவின் கண்களில் நிரம்பிய கருணையும் உதடுகளில் ததும்பிய புன்னகையும் இதயத்தில் ததும்பிய அளவற்ற அன்பும் நம் எல்லோரிடமும் குடிகொள்ளுமானால் உலகம் சொர்க்கமாகிவிடும். நம்பிக்கை இருக்கும் இடத்தில் அன்பு இருக்கும், அன்பு இருக்கும் இடத்தில் அமைதி இருக்கும், அமைதி இருக்கும் இடத்தில் சத்தியம் இருக்கும், சத்தியம் இருக்கும் இடத்தில் ஆனந்தம் இருக்கும், ஆனந்தம் இருக்கும் இடத்தில் இறைவன் இருப்பான். சத்யசாய்பாபா. தினத்தை அன்போடு தொடங்குங்கள், தினத்தை அன்பிலே கழியுங்கள், தினத்தை அன்பினால் நிரப்புங்கள், தினத்தை அன்புடன் முடியுங்கள், இதுதான் கடவுளை அடையும் வழி. ஸ்ரீ சத்யசாய்பாபா. அன்பு நிரம்பிய செயல் தர்மம், அன்பு நிரம்பிய சொல் சத்தியம், அன்பு நிரம்பிய எண் அமைதி, அன்பு நிரம்பிய பரிவு அகிம்சை. இறைவன் ஒருவனே தந்தை, நாம் எல்லோரும் உடன் பிறந்தோர் என்ற எண்ணத்தை வளர்த்து கொள்ளுங்கள். கல்லிலிருந்து செடியாக, செடியிலிருந்து விலங்காக, விலங்கிலிருந்து மனிதனாக மேலே வளர நீங்கள் ஒவ்வொருவரும் மிகவும் போராடி வந்துள்ளீர்கள். மீண்டும் மிருக நிலைக்கு தாழ்ந்து விடாதீர்கள். அன்பின் புதிய பேரொளி வீசி தெய்வ நிலைக்கு உயருங்கள். ஸ்ரீ சத்யசாய்பாபா. உங்களை எல்லாவற்றிலும் எல்லாவற்றையும் உங்களுக்குள்ளும் நீங்கள் காண முடிந்தால் அதுதான் ஞானம் எனப்படும். ஒரு யானையின் மேல் கொசு உட்கார்ந்தால் எப்படியோ அப்படித்தான் நான் செய்யும் அற்புதங்களும். இவை என் மொத்த செயல்பாட்டில் அற்பமான இடமே பெறுகின்றன. அவற்றுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசும் மக்களின் அறியாமையை எண்ணி நான் எனக்குள்ளே சிரித்துக் கொள்கிறேன். எனது மிக புனிதமான குணம் அன்பே. அந்த பிரேமை அளவிட முடியாதது. ஸ்ரீ சத்யசாய்பாபா. இதனை எழுதியவர் மதுர பாரதி அவர்கள். ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.